ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجاره عليها ملائكة غضال شداد لا يخشون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العلي العظيم الله من الذي يارغلي அன்பு சகோதரர்களே அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவர்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த பூவுலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாழ்நாளையும் கொடுத்து இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். சுருக்கமாக சொல்ல போனால், எங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் எதுவுமே நடக்கவில்லை, அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் எங்களை அவன் வாழ வைத்திருக்கிறான். என்னுடைய பிறப்பு கூட என்னுடைய பெற்றோருடைய விருப்பத்தின் பெயரில் அல்ல, அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பெயரில். என்னுடைய வாழ்நாள் கூட என்னுடைய விருப்பத்தின் பெயரில் அல்ல, அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பெயரில். என்னுடைய மௌத்து கூட என்னுடைய விருப்பத்தின் பெயரில் அல்ல, அது அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பெயரில். குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், நீங்க மௌத்தாகிறது இல்லை, உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி சாட்டப்பட்ட மலக்கு உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவார். அவருக்கு எப்ப கைப்பற்ற வேண்டும், எந்த இடத்தில் வைத்து கைப்பற்ற வேண்டும், எப்படியான தருணத்தில் கைப்பற்ற வேண்டும் என்பவைகள் எல்லாம் மிக துல்லியமாக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கையில் படைத்து. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை எனக்கு உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் குர்ஆன் இந்த வாழ்க்கையை மூணு கட்டங்களாக பிரித்திருக்கு. ஒன்று, ஆரம்ப கட்டம் ஒரு பலகீனமான காலகட்டம், ஒரு பலகீனமான காலகட்டம். பிறப்பிலிருந்து 20 வயசு வரைக்கும் எங்களால் சுயமாக எதையும் செய்து கொள்ள முடியாது, எனக்கு பிறருடைய உதவி தேவை. பிறந்த நேரத்தில் தாயினுடைய பாசம் தேவைப்பட்டது, கொஞ்சம் வளர்ந்து வரக்குள்ள தகப்பனாருடைய வழிகாட்டல் தேவைப்பட்டது. அதற்கு பிறகு பாடசாலை பல்கலைக்கழகம் என்று சொல்லி ஒரு கட்டம் வரும் வரைக்கும் எனக்கு பிறருடைய உதவி எனக்கு தேவைப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பிறருடைய உதவி எடுத்து, பிறருடைய உதவியை பெற்று நான் என்னை வாழ வைத்துக் கொண்டேன். அதற்கு பிறகு ஒரு காலம் வந்தது. அந்த காலம் தான் கிட்டத்தட்ட 20களுக்கு பிறகிலிருந்து ஒரு 50 வரைக்கும் உள்ள காலம். இந்த காலகட்டத்தில் மனிதன் சுயமாக வாழ்ந்திருப்பான், அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு சக்தி இருக்கிறது, அவனுக்கு தைரியம் இருக்கிறது, அவனுக்கு ஆளுமை இருக்கிறது, அவனுக்குள்ளே பல வகையான திறமைகள் மறைந்திருக்கிறது. சுபஹானல்லாஹ். 50 வரைக்கும்
ஒரு மனிதனை போல சுயமாக யாரிடத்திலும் எந்த உதவியும் பெறாமல், யாருடைய உதவியும் பக்கம் தேவைப்படாமல் எனக்கு செய்து கொள்ள முடியும், என்னால் நடத்தாட்ட முடியும் என்ற திடகாத்திரம், என்ற திறமை, என்ற ஆளுமை என்றெல்லாம் பல வகையான விடயங்கள் அவனுக்குள்ளே இருந்தது. 50களுக்கு பிறகு அது மீண்டும் பலகீனமாக ஆகிக்கொண்டே போகும். அப்படியே போய் 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 ஒரு கட்டம் வரும், பிறந்த நேரத்தை போன்ற ஒரு சின்ன புள்ளத்தனம் வாழ்க்கையில மீண்டும் வந்துவிடும். உமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் கல்க். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. சின்ன காலத்துல பள்ளி வாசலுக்கு தனிய வரையலாது, அந்த காலத்திலையும் பள்ளி வாசலுக்கு தனிய வரையலாது. அன்றைக்கு யார பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்தோமோ அவர்கள் எங்களை மீண்டும் ஒரு முறை பள்ளிக்கு அழைத்து வருவார்கள். அதுதான் யதார்த்தம். அன்றைக்கு இந்த புள்ளையை நான் பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்தேன், ஒரு நாள் வரும் இந்த புள்ளை என்ன பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வரும். ஒமன் மிருகோ உனக்கு சுகோதர்கள். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய சாராம்சம். ஆரம்ப 20 வருஷம் பிறருடைய உதவியை பெற்று வாழ்ந்தோம். கடைசி 20 வருஷம் இன்ஷா பிறருடைய உதவியோட வாழுவோம். இடையில் உள்ள 30 வருடங்கள் தான் இந்த பூமிக்கு வெல்ல வாலிபனாக சுயமாக, அதாவது தந்த சொந்த காலை எலும்பின்றி பிறருடைய உதவி இல்லாமல் வாழ முடியும் என்ற தைரியத்தோட வாழக்கூடிய காலம் அந்த காலம் தான். ஆனால் இன்று உலகத்துக்கு வாலிபம் என்பது ஒரு பெரிய ஒரு சாபமாக மாறிவிட்டது. எந்த இடத்துக்கு போனாலும் வாலிபர்கள் என்பவர்கள் தான் அந்த சமூகத்துடைய பயங்கரவாதிகள், அந்த சமூகத்துடைய தீவிரவாதிகள், அந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா வகையான பிரச்சனைகளும் யாருக்கு இருக்குது? வாலிபர்களுக்கு. காதலா? அது 15 வயசு பிடிச்சி ஒரு 50 வயசு வரைக்கும் உள்ள ஆட்களுக்கு அந்த நோய் இருக்கத்தான் செய்யும். காதல், பாடசாலைக்கு போக முடியாது, பல்கலைக்கழகம் போக முடியாது, வேலை செய்யக்கூடிய காரியாலயங்களுக்கு போக முடியாது, எந்த இடத்துக்கு போனாலும் எஃப்ஐஆர் காதல், இந்த நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் வாலிபர்கள். அதே போல போதை பொருள் பழக்க வழக்கம் வாலிபர்கள், சமூகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல். பாவனையாளர்களும் வாலிபர்கள், விற்பனையாளர்களும் வாலிபர்கள், இறக்குமதி செய்தவர்களும் வாலிபர்கள். சுபானம்மா. காதல் பிரச்சனையாக இருக்கலாம், போதை பழக்க வழக்க பிரச்சனையாக இருக்கலாம். யாருக்கு? தீவிரவாதம், பயங்கரவாதம். உலகத்தில் எந்த தீவிரவாதமாக இருந்தாலும் சரி, அது இந்த நாட்டில் ஏற்பட்ட சேகூரா குழப்பமாக இருக்கலாம், இந்த நாட்டில் ஏற்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய ISS போன்ற அமைப்புகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம். சுபானம்மா. இந்த பிரச்சனைகளை கொண்டெல்லாம் காவப்பட்டவர்கள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இரையானவர்கள், இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் தன்னுடைய சிந்தனையை பறிகொடுத்தவர்கள் வாழ்வார்கள். பயங்கரவாதமாக இருக்கலாம், தீவிரவாதமாக இருக்கலாம், அதற்கு பின்னாலும் வாழ்வார்கள். அதற்கு மேலொரு படியாக இந்த நாட்டில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரரே, நான் கிழக்கிழங்கையில் பதிவு செய்கின்ற இந்த விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாஸ்தீகம் மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. நாஸ்தீகம் மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஒரு குழந்தை இந்துவாக மாறிவிட்டார் என்றால் அவர் பன்சலை கோயிலுக்கு போய் வாரார் என்பது விளங்கும். ஆனால் எங்கள் ஒரு புள்ள நாஸ்தீகனாக மாறிவிட்டான் என்று சொன்னால் அது யாருக்கும் விளங்காது. பள்ளிக்கு வராதவர்கள் எல்லாம் நாஸ்தீகர் என்று சொன்னால் அந்த வீட்டில் பாப்பாம் நாஸ்திகன் தான், மகனும் நாஸ்திகன் தான், அதை சமாளித்துக் கொள்வார்கள். நாஸ்தீகம் என்ற கொள்கை பல்கலைக்கழக மட்டம் தொட்டு உயர்தர வகுப்பு மாணவர்கள் தொட்டு அது மிக ஒரு ஆழமான பிரச்சாரம் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நாஸ்திக கொள்கை சொல்லுவார். பாடசாலை மட்டங்களில், பல்கலைக்கழக மட்டங்களில், உலக நாடுகள் அளவில், தேசிய மட்டத்தில், கிராமிய மட்டத்தில் அதற்கான முயற்சிகள், அதற்கான குரல்கள், அதற்கான சத்தங்கள் விடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதை கொண்டு காவப்பட்டவர்களும் வாலிபர்கள் தான். அவனுடைய ஒரு எதிரொலி தான் பௌத்த மதத்தை போன்று, இந்து மதத்தை போன்று மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பெரும்பாலும் பௌத்த இந்து மதத்தில் வயோதிபர்கள் தான். வாலிபர்களை காணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு போய நாளைக்கு போய் பார்த்தால் அங்கே யாரை காணும் என்றால் வாலிபர்களை காணும். அங்க வரக்கூடியவர்கள் எல்லாம் 50க்கு பிறகு உள்ளவர்கள் தான் வராங்க. அதே காட்சியைத்தான் இன்றைக்கு பள்ளிவாசல்லையும் கண்டுகொண்டிருக்கிறோம். சுமகு தொழுகைக்கு வந்தா அந்த ஊர்ல இருக்கிற வயோதிபர்கள் தான் பள்ளிவாசல்ல பெரும்பாலும் இருப்பார்கள். குறைந்தபட்சம் வயோதிபர்களுடைய அளவுக்காவது வாலிபர்கள் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படிப்பட்ட பள்ளிகளை காட்ட மாட்டீர்கள். அறியாமலேயே தெரியாமலேயே நாத்திகம் மதம் என்ற தேவையில்லை, ஏன் மதத்தை வைத்து நாங்கள் எங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டும், தெரியாத ஒன்றுக்காக வேண்டி ஏன் இருக்கக்கூடிய ஒன்றை இழக்க வேண்டும். சுபானம்மா, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை தெரியாது. அவர் விசுவாசம், அவர் நம்பிக்கை அவர் என்று இம்மா ரோதத்தும் மறைந்தினான் கபர் ஒன்றோ சுனத்தின் பூங்காவாக இருக்கும், நரகத்தின் படுகொடியாக இருக்கும். அதை யாரு கண்டது? இருக்கக்கூடிய கண்ணுக்கு தென்படக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கையை ஏன் பாப்பா கண்ணுக்கு தெரியாத ஒன்றுக்காக வேண்டி பலி கொடுக்கிறீங்க என்று சொல்லி ஒரு சின்ன புள்ளேட்ட பேச்சு பேசினா அவன் உள்ளத்தில் என்ன ஓடும்? அவன் உள்ளத்தில் என்ன ஓடும்? இந்த நாட்டில் வாலிபர்களுக்கு இருக்கிற ஆகப்பெரிய சேலஞ்ச் ஏத்திசம், நாத்திக கொள்கை. பௌத்தர்கள் அந்த மதத்தை இழந்து விட்டார்கள், இந்துக்கள் அந்த மதத்தினுடைய பற்றை இழந்து விட்டார்கள். அன்பு முஸ்லீம்களே, அதனை நோக்கித்தான் எங்களுடைய சமூகமும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாது, மறந்து விடாது. சமூகத்திற்கு ஆகப்பெரிய பிரச்சனை, போதை பொருள் பிரச்சனை, காதல் பிரச்சனை, அதற்கு மேல பயங்கரவாதம், தீவிரவாதம், அதற்கு மேல ஏத்திசம், அதற்கு மேலொரு படியாக போனால் எங்கட சமூக வலையதளங்கள், சமூக வலையதளங்கள். இந்த பெரும்பாலும் இந்த பள்ளிவாசல்ல முன்சபுல தொழக்கூடிய மக்களுக்கு சோசியல் மீடியா, சமூக வலையதளங்கள் என்றால் என்ன, இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, இதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன, இதனுடைய சைட் எஃபெக்ட் என்ன, 50 வயதுக்கு பிறகு இருக்கக்கூடிய வயது போட கண்ணியத்துக்குரிய உளமாக்கல் கூட அவர்களுக்கு கூட தெரியாது. சமூக சமூகத்துடைய வாலிபர்களுடைய குறைகளை மட்டும் பேச வேண்டாம், அந்த குறைகள் அந்த சமூகத்துடைய வாலிபர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சமூக வலையதளங்கள். அது பேஸ்புக்காக இருக்கலாம், அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அது ட்விட்டராக இருக்கலாம், இன்னொரு என்ன சோசியல் மீடியாவுடைய வலையதளங்களில் வளம் வந்து கொண்டிருக்கூடிய செய்திகள் என்ன, கதைகள் என்ன. ஒரு புறத்தில் ஆகப்பெரிய திரட்டு, ஆகப்பெரிய அச்சுறுத்தல். வீட்டுக்குள்ளே ஆயுதம் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம், வீட்டுக்குள்ளே குழந்தைகள் போதைப் பொருள் பாதிக்கிறாங்களான்னு செக் பண்ணி பார்க்கலாம், போதைப் பொருள் பாதிக்கக்கூடிய குழந்தையினுடைய கண்ணில மாற்றங்கள் வரும், சொத்தையில மாற்றங்கள் வரும், அதிகமாக தூங்குவாரு, வமிட் பண்ணுவாரு, அது கண்ணுக்கு விளங்கும். ஆனா இந்த சோசியல் மீடியாவுக்கு அதாவது தன்னை அப்படியே தன்னையே இழந்து அதற்கு அடிமையாகி வாழக்கூடிய மாணவன் இருக்கிறானே, ஜும்மாவுக்குத்தான் வந்திருப்பாரு, ஹதீபு ஜும்மா தான் ஓதுறாரு, முன்னுக்கு இருக்கிறவங்க ஜும்மா தான் கேட்கிறாங்க, ஆனா அவங்க சோசியல் மீடியா இருப்பாங்க. கிளாஸ்ல வகுப்புல ஆசிரியர் வகுப்படுப்பாரு, மாஷால்லா அவர்கள் சோசியல் மீடியாவில் செய்தி பரிமாற்றத்தில் இருப்பார்கள். கணவன் மனைவியாக வாழ்றாங்க, மனைவியில கையிலே ஒரு போன், ஹஸ்பண்ட கையிலே ஒரு போன், ரெண்டு பேரும் ஒரே கட்டில இருந்து கொண்டு அவன் அந்த பக்கமாக இவ இந்த பக்கமாக இருந்து கொண்டு ஏதோ செய்து கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த குடும்ப வாழ்க்கைய, அந்த கணவன் மனைவி என்ற உறவை இழந்து விட்டு சோசியல் மீடியாவுக்கு, சமூக வலைத்தளங்களுக்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள். இது எங்களுடைய சமூகம், வாழக்கூடிய நான்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் எதிர்நோக்கக்கூடிய ஆகப்பெண் என்பதை நான் அன்பாக சொல்லுகிறேன். எங்களுடைய சின்ன காலத்தில் ஆபாச படங்கள் என்பது இருக்கவில்லை, ஆபாச படங்கள் என்பது இருக்கவில்லை. அதை பார்ப்பதென்றால் அது முடியாது. ஆனால் இன்றைக்கு கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி ஆபாச படங்களை சும்மா காட்டிக் கொண்டிருக்கிறது. எந்த கருமத்தை கதவை மூடிவிட்டு, குழந்தைகளை எல்லாம் தூங்க வைத்து விட்டு, கதவை மூடி வைத்துக் கொண்டு, திரையையும் போட்டுவிட்டு, லைட்டையும் இருக்கக்கூடிய ஒளியையும் அணைத்துக் கொண்டு, குடும்பமாக கணவன் மனைவியாக இருந்து எந்த இபாதத்தை, எந்த உணர்வு பூர்வமான விடயத்தை செய்வார்களோ, நடந்து கொள்வார்களோ, அது இன்றைக்கு 5 வயசு புள்ளக்கு படம் போட்டு காட்டப்படுது. ஆபாச படம். 7ஆம் ஆண்டு படிக்கிற குழந்தைக்கும் அது தெரியும். அந்த புள்ளையும் அந்த படம் பார்க்குது. மிக அன்பாக சொல்லுகின்றேன், அன்பு பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, வாலிபர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் ஏராளம். இன்னொரு அண்ண பிரச்சனைகள், இன்னொரு அண்ண சவால்கள். அதற்கு மேலொரு படியாக சினிமாவுடைய மோகம். சினிமா யாரைத்தான் விட்டு வைத்திருக்கிறது? பெண்களுக்கு மத்தியில் சீரியல் பார்க்கிற பழக்க வழக்கம், தொடர் நாடகம், தொடர் கதை, சினிமா, சுபானல்லாஹ், இவைகளை பற்றி எல்லாம் பேசுவதாக இருந்தால் எங்கட வாலிபர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் இவைகள். இப்ப யோசியுங்கள், எங்கட ஊர்ல எங்கட வாலிபர்களை நெறிப்படுத்துவதற்கு என்னென்ன வகையான முயற்சிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு ஜும்மா போது காதல் கூடாது, போதை பொருள் பழக்க வழக்கம் கூடாது என்று சொல்லி ஒரு ஜும்மாவுடைய ஹொத்துபாவினால் மட்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த விடயத்தை கவனித்திருங்கள், இந்த விடயத்தை கவனித்திருங்கள். நான் பல வாரமாக சொல்லி வருகின்றோம், இந்த நாட்டுடைய வாலிபர்களுக்கு 3 கட்டம் இருக்கிறது. அல்லாஹ் மன்னிப்பானாக, 3 கட்டங்களை சந்திப்பார்கள். ஒரு கூட்டம் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், இவர்களுக்கு ISS ஓட சம்பந்தம் இருக்குது என்று சொல்லி, யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருந்தாலும் அவர்கள் அனைவர்களையும் சிறையில் அடைத்து விடுவார்கள். பயங்கரவாத சட்ட யாப்பின் பிரகாரம், சட்டத்தின் கீழ் சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டி நேர்ந்தால் அதிலிருந்து தப்பி வருவது என்பது, அதே உலக நாடுகள்ல அதுக்கு தனி சட்டம் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேல்ல, பலஸ்தீனகத்தில, அரபு நாடுகள்ல 1000கணக்கான உளவாக்கல். சமீபத்தில் கூட ஒரு ஆளின் சிறையில் வகத்தாகிவிட்டார். அதுக்கு சட்டம் கிடையாது. பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்ற தோரணையில், என்ற பெயரில் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்துணை வாலிபர்கள் சிறைவாசம் அனுபவித்து இருக்கிறார்களோ தெரியாது. மிக ஜாக்கிரதை, மிக ஜாக்கிரதை. 2வது ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்க யாரு தெரியுமா? நான் அன்பாக சொல்லுகின்றேன், கோபத்தில் சொல்ல இல்லை, இரக்கத்தில் சொல்றேன். அவர்கள் இந்த பூமிக்கு மேல வாழுவதை விடவும் வாழாம இருப்பது நல்லவென்று சொல்லுவார்கள். குடும்பத்துக்கும் பிரயோசனம் இல்லை, சமூகத்துக்கும் பிரயோசனம் இல்லை, ஊருக்கும் பிரயோசனம் இல்லை, நாட்டுக்கும் பிரயோசனம் இல்லை. அவர்கள் இந்த பூமிக்கு மாறும். அவர்களுக்கே தெரியாது நாங்க யார் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், அவங்க யாரு தெரியுமா? வளர்க்கப்படாத வாலிபர்கள், வளர்க்கப்படாத வாலிபர்கள். பாலை ஓரங்களில் வாழ்ந்து வளர்ந்து தந்த வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள், அவர்களுக்கு பெற்றோருடைய வழிகாட்டல் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு பள்ளிவாசலுடைய வழிகாட்டல் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு பாடசாலையுடைய வழிகாட்டல் கிடைக்கவில்லை. எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஏதோ வாழ்ந்துட்டு போவாங்க. சமூகத்தில் ஏராளமான அப்படிப்பட்ட வாலிபர்கள் சமூகத்தில் ஏராளம் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்க, இவங்களை கொண்டு என்ன பிரயோசனம், இவர்களை கொண்டு இவங்க குடும்பத்துக்கு பிரயோசனமா? ஒரு வாப்பாவை காட்டி, அப்பா வாப்பாவை காட்டி ஒரு பேரப்புள்ள தன் அப்பாட்ட கேட்குது, என்ன தெரியுமா கேட்குது, அப்பா நாங்க உங்களுக்கு செஞ்ச அநியாயம் என்ன? இந்த விஷயத்தை கவனமாக கேளுங்கள். ஒரு பேரப்புள்ள தந்த வாப்பாவை வச்சுக்கொண்டு அப்பாட்ட கேட்குது, அப்பா நீங்க எங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சிருக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு என்ன குற்றம் செஞ்சோம்? ஏன் வாப்பான்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பேரப்புள்ள சொல்லுது, எங்கட வாப்பவன் நீங்க நல்லவனாக வளர்த்திருந்தால் இந்த நிலைக்கு நானவே உமா தள்ளப்பட்டிருக்க மாட்டோமே. உங்களோட கடமையை நீங்க செய்ய இல்லை, அதனால எங்கட வாப்ப பாழாகி விட்டாரு, வீணாகி விட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு வாப்பத்தான் எங்கட வாப்பா, அதுக்கு எங்கட வாப்ப குத்தவாளி அல்ல, எங்கட வாப்பவன் வளர்த்தவன் தான் குத்தவாளி. மிக கவனம், மிக கவனம். குர்ஆன் சொல்லுது, நாங்க எல்லாரும் சில ஹதீஸுகளை பாசிட்டிவாகத்தான் பார்ப்போம், அதாவது எங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய, அதாவது எங்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் தான் பார்ப்போம். என்னன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, புகாரியில முஸ்லீம்ல ரியாது ஸாலிஹீன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அதற்கு பிறகு அவனுக்கு அமல் செய்ய முடியாது, எல்லா அமலும் துண்டிக்கப்பட்டு விடும். மகன் மௌத்தாகிவிட்டால் அதுக்கு பிறகு தொலையலாது தர்மம், அதுக்கு பிறகு என்ன செய்யும் நோபடி கேளாது, அதற்கு பிறகு அவருக்கு குரானோ வேளாது, எல்லா அமலும் முடிஞ்சிடும். ஆனா மூணு அமல் இருக்குது, அதனுடைய நன்மைகள் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுல ஒன்று தான் வலதும் சாலிஹும், ஒரு சாலிஹான குழந்தை.
www.acmyc.com
சாலிஹான குழந்தை, ஒரு புள்ளைய ஒரு வாப்பா நல்லக வளர்த்து பேரு வைத்து நல்லத சொல்லி கொடுத்து நல்ல பண்பாடு உடைய நல்ல சமூகத்துக்கு பிரயோசனம் உடைய ஒரு குழந்தையாக ஒரு வாப்பா ஒரு புள்ளைய ஆக்கிவிட்டு மௌத்தானா, அந்த புள்ள செய்யக்கூடிய அனைத்து வகையான நன்மைகளும் உங்களோட கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய மறுபக்கத்தையும் சொன்னாங்க. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள், ஒரு பக்கம் உங்களோட கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும், உங்களோட கபரு பிரகாசமாகிக் கொண்டே இருக்கும். ஆனால் அதனுடைய மறுபக்கத்தையும் சொன்னாங்க, அதுவும் புகாரில் இருக்கிறது, அதுவும் ரியாது ஸாலிஹீன் இருக்கிறது. என்னதுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், மனிதா மனிதா உனக்கு ஓண்ட அழிவுக்கு ஓண்ட நாசத்துக்கு ஓண்ட கேடுக்கு நீ மிச்சம் பாவம் செய்ய தேவையில்லை, உனக்கு ஒரே ஒரு பாவம் போதும், ஒரே ஒரு பாவம் போதும். என்ன பாவம் தெரியுமா? அது வட்டி வட்டிக்கு கொடுப்பதல்ல, ஜினா செய்வதல்ல, தொழுகை கலா செய்வதல்ல. சொன்ன சல்லா செல்லம் அது என்ன தெரியுமா? ஓண்ட செலவுக்கு கீழே வாழக்கூடிய ஓண்ட குடும்பத்தை நீ நாசமாக்கி விடுவது. ஒரு புள்ளையை ஒழுங்காக வளர்க்காம அந்த புள்ளைக்கு நல்லதை சொல்லி கொடுக்காம நீங்க மௌத்தானா, நீங்க செஞ்ச துரோகம் உங்களோட புள்ளைக்கு மட்டுமல்ல உங்களோட குடும்பத்துடைய பரம்பரைக்கு, பரம்பரைக்கு. நன்மை செஞ்சா கபருக்கு நன்மை வருவது போல பாவம் செஞ்சாலும் கபருக்கு பாவம் வந்து கொண்டே இருக்கும். மறந்து விடாதீர்கள். நாங்க யோசிக்கணும், வாலிபர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சிக்கல், நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? எங்களோட பள்ளி வாசல், பள்ளி நிர்வாகம், உளமாக்கல் அட்வைஸ் பண்ணினா மட்டும் போதுமா? குத்து சொன்னா மட்டும் போதுமா? ஒரு குத்துவா இருந்தா மட்டும் போதுமா? ஒரு அறிவுரை வழங்கினா மட்டும் போதுமா? இன்றைக்கு இனம் கண்டிருக்கிறாங்க. வாலிபர்களுடைய பிரச்சனை அஞ்சு, அஞ்சு வகையான பிரச்சனைகள். ஒன்று, வாலிபர்களுக்கு இருக்கிற அடிப்படையான பிரச்சனை ஒன்று தான், அவர்களுக்கு ஓய்வு நேரம் இருக்கிறது. ஓய்வு நேரம், அவங்க யாருமே பாடசாலைக்கு போயிட்டு வந்தா அடுத்தது என்ன? ஜிசி ஓலவல் எக்ஸாம் எழுதிட்டாங்க, ரிசல்ட் வரும் வரைக்கும் என்ன? ஏலவல் எக்ஸாம் செஞ்சிட்டாங்க, அதுல யூனிவர்சிட்டிக்கு போறது எத்தனை வீதம்? ஒரு 10 வீதமும் இல்லை. அதுக்கு பிறகு என்ன, என்ன செய்யறது, என்ன ஏற்பாடு? ஓய்வு என்பது மனிதனை கொண்டு விடும், ஓய்வு என்பது மனிதனுடைய பண்பாட்டை இல்லாமலாக்கிவிடும், ஓய்வு என்பது தன்னை கொண்டு பாவத்தில் போடும். யூசுப் அலை சலாத்து சலாம் ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க, அந்த வீட்டுடைய பெண்மணிக்கு எந்த வேலையும் இல்லை, அந்த பெண்மணிக்கு எந்த வேலையும் இல்லை. உலமாக்க நினைக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு ஓய்வு கிடைப்பது, வேலை இல்லாத இருப்பது பாவத்துடைய கனவு, பாவத்துடைய கனவு. ஒரு வேலையும் இல்லையா, கையில் இருக்கிற சோசியல் மீடியா. ஒரு வேலையும் இல்லையா, கையில் இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல். ஒரு வேலையும் இல்லையா, ஏதாவது ஒரு பெண்ணை, பெண்ணுடன் பேச்சுவார்த்தை. அன்பான பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, மிக விடயமாக வேண்டிக் கொள்றேன், வாலிபர்களை ஒக்கிப்பைதாக்குங்கள். வாலிபர்களுக்கு வேலைகள் குறைஞ்சபட்சம் பள்ளி வளாகத்தில், பள்ளி வளாகத்தில் நவீனுடைய காலத்தில் பள்ளி வளாகத்திற்கு விளையாட்டு மைதானம் இருந்திருக்கிறது. மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் விளையாட்டு மைதானம் இருந்திருக்கிறது. பள்ளியில முன்சபுல தொழுகிறாக்களுக்கு விளையாட்டு தேவையில்லை, அவங்க கையில தஸ்மீக வைத்துக் கொண்டு குரான் ஓதிக்கொண்டு கபரின் பக்கமாக போறதுக்கு நெருங்கத்தில் இருக்கிறாங்க. ஆனா இந்த வாலிபர்கள் அவங்கள பார்த்தா பள்ளியுள்ளுக்கு இருக்கிற மக்களை விடவும் கிரவுண்ட்ல விளையாட்டு மைதானத்துல காலம் கழிக்கிறவங்க கூட. சல்லல்லாஹு சல்லம் பள்ளி வாசல் வளாகத்திலேயே ஒரு விளையாட்டு மைதானம் உருவாக்கிறாங்க. ஹதீஸ சொல்லவா உங்களுக்கு, அன்னை ஆயிஷா சொல்றா, சில வாலிபர்கள் வந்தார்கள், வந்து அவங்க அந்த ஹபஷாவுடைய ஊருடைய விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஒரு விளையாட்டு, அது ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வகையான விளையாட்டு இருக்கிறது. எங்களோட ஊருக்கு கிரிக்கெட் இருக்கிறது, சவுத் அமெரிக்காவில் இருக்கிறது கிரிக்கெட்டும் இருக்கிறது, புட்போலும் இருக்கிறது, ஐரோப்பா கண்டத்துக்கு போனா புட்போல் தளங்கு இருக்கிறது. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு விளையாட்டு. ஹபஷாவுடைய மக்களுடைய விளையாட்டு ஒன்று இருந்துச்சு, கம்படுத்து சலம்படி போல ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாங்க பள்ளிக்கு பக்கத்துல. அன்னை ஆயிஷத்து கவியம்மா, அவர் ஒரு வாலிப பொம்புல நபி மௌத்தகக்குள்ள, அவருக்கு வயது 18 சாமிச்சதில்லை. அவர் சொல்றா, நான் என்ன தெரியுமா செஞ்சேன், என் வீட்டுக்குள்ள இருந்து அந்த சஹாபாக்கள், அந்த அபஷாவுடைய மக்கள் விளையாடக்கூடிய விளையாட்டை என் காலை அப்படியே குத்தி வச்சு நான் எட்டி பார்த்து கொண்டிருந்தேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பக்கத்துல வந்து அவங்க இந்த புயத்தை தந்தாங்க, இதுக்கு மேல வச்சு தலைய பாருங்க சொன்னீங்க. ஏன், வாலிபர்களுக்கு அது அவர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய உளவியல் ரீதியான தேவை. விளையாட்டுகளை பார்க்க வேண்டும், விளையாட வேண்டும், எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரே, என்னோட பள்ளி வாசல் இது கடன் கொடுக்குமா, இடம் கொடுக்குமா? என்னோட பள்ளியில ஒரு சின்ன புள்ள வந்து மூத்தரம் பேஞ்சிட்டால், சிறுநீர் கழித்து விட்டா நாங்க எல்லாம் பதுவா செய்வோம். நவீனுடைய காலத்தில் சின்ன பிள்ளைகள் பள்ளி வாசல்ல அல்ல, நவீனுடைய மடியில சிறுநீர் கழித்தார்கள். நவீனுடைய பள்ளி, நவீனுடைய மடியில சிறுநீர் கழித்தார்கள். பள்ளி வாசலுக்கு ஒரு அரபி வந்து சிறுநீர் கழித்து விட்டார். என்ன சொன்னாங்க சஹாபாக்கள் பார்த்து சொன்னார்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முதலாவது முடிவு செய்யுங்கள். நீங்கெல்லாம் புத்திஜீவிகள், படித்தவர்கள், உங்களுடைய மிக வடிவமாக வேண்டிக் கொள்றேன், பள்ளி வாசலுடைய வளாகம், பள்ளி வாசலை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் எங்களுடைய வாலிபர்களுடைய தேவைகளுக்காக வந்து பயன்படுத்தப்பட வேண்டும். அதுக்குள்ள என்ன தெரியுமா வரோனா, சில கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போனால் இந்த பகுதி எனக்கு தெரியாது, கொழும்பு பகுதிகளில் எப்படிப்பட்ட அமைப்புகளை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆச்சரியம், ஆச்சரியம். வீடுகள்ல இராக்காலங்களில் படிப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் தேவாலயங்களுக்கு வந்து படித்து விட்டு போகலாம். எக்ஸாம் காயத்தமாகணும், ஏ லெவல் எக்ஸாம் வருகிறது, ஓ லெவல் எக்ஸாம் வருகிறது, யூனிவர்சிட்டி எக்ஸாம் வருகிறது, அல்லது ஏதோ ஒரு பரீட்சைக்கு போகும் தோட்ட இருக்கிறேன், வீட்டுக்குள்ள படிப்பதற்கு சூழல் இல்லை. வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, வீட்டுல ஒரு நோயாளி இருக்கிறாரு, வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து போய்கொண்டிருக்கிறாங்க, வீடு சின்ன வீடு. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவாலயங்களுடைய கதவுகள் திறந்திருக்கிறது. பள்ளிக்கு வந்து நீங்க சத்தம் இல்லாம அமைதியாக இருந்து உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு போறதுக்கு பள்ளியில ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், யாரு வானமுண்டது உங்களுக்கு? யாரு வானமுண்டது? இவ்வளவு பெரிய பள்ளி வாரத்தில் ஒரு நாள் தான் நிறைந்திருந்தால் மற்ற நாளைக்கு இந்த பள்ளி எப்படி பாவிப்பது? நாங்க விஞ்ஞானம் வானம் என்று சொல்ல இல்லை, கணித பாடம் வானம் என்று சொல்ல இல்லை, வரலாறு வானம் என்று சொல்ல இல்லை. நாங்க சொல்றோம், கொஞ்சம் ப்ரௌடா திங்க் பண்ணுங்கள், வாலிபர்களுடைய குறைகளை மட்டும் பேசாதீர்கள், வாலிபர்களை உள்வாங்குங்கள், வாலிபர்களை அணையுங்கள். சல்லல்லாஹு அணைத்துக் கொண்டது போல அனைத்து எனக்கு பேசுவதற்கு நேரம் சுகேனமுற்றிருக்கிறேன், அதே நேரத்தில் நேரமும் இடம் கொடுத்ததில்லை. மிக அன்பாக சொல்லுகின்றேன், முதலாவது பிரச்சனை வாலிபர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அவர்களுக்கு இருக்கிற ஓய்வு காலம். இரண்டாவது பிரச்சனை என்ன தெரியுமா? அல்லாஹ் மன்னிப்பானாக. இரண்டாவது பிரச்சனை, அவர்களுக்கு நல்ல குடும்ப பொன் கிடைக்கவில்லை. பாப்பா வெளிநாட்டுல, அல்லது பாப்பா வெளியூர்ல தொழில் செய்கிறாரு, அல்லது பாப்பா பொருத்தமானவர் அல்ல, பாப்பா குடும்பம் வேண்டா, உமா தொழில் பாப்பா தொழில், இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? மிக அன்பாக சொல்லுகின்றேன், வாலிபர்களே, வாலிபர்களே, உங்களுக்கு சொல்லுகின்றேன், பிறக்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். பிறக்க இருக்கின்ற அன்பான் சைல்ட், இன்னும் புள்ள பிறந்தில்ல, அந்த புள்ளைக்கு அநியாயம் செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? நீங்க பொன் பார்க்கக்குள்ள, உங்களுக்கு ஒரு விருப்பமான மனைவியை பார்க்கக்குள்ள, நீங்க அந்த பெண்ணுடைய முக அழகைத்தான் பார்ப்பீர்கள், முக அழகைத்தான் பார்ப்பீர்கள். எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்கிற, எனக்கு நிக்காக பேசப்பட்டுக் கொண்டிருக்கூடிய அந்த பெண்ணுடைய முகம் அழகான முகம், வெள்ளத்தோல், அவனுடைய ஸ்கின் ரொம்ப வெள்ள, நல்ல புள்ள, இதைத்தான் பார்ப்பீங்க. கல்யாணம் முடிக்கக்கூடிய மாப்பிளைக்கு சொல்றேன், உங்களுக்கு வேணும் அந்த புள்ளேட முக அழகு, ஆனா ஒரு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற புள்ளைக்கு அந்த புள்ளேட உம்மட முக அழகு தேவையில்லை, அந்த புள்ளைக்கு வேறு உம்மட அகத்தின் அழகு தான் தேவை. நீங்க முக அழகை மட்டும் பார்க்க வேண்டாம், முக அழகு உங்களுக்கு, முக அழகு உங்களுக்கு, ஆனா உங்களுக்கு புறக்க இருக்கின்ற புள்ளைக்கு எந்த உமா கோலமா, எந்த உமா வெள்ளையா, எந்த உமா எப்படி, அது இல்ல முக்கியம். அந்த புள்ளைக்கு முக்கியம் எந்த உம்மட குணம் என்ன, உம்மத்துடைய அகத்தின் அழகா, எந்த உம்மத்துடைய கருத எப்படி இருக்கிறது, எந்த உம்மா எப்படி என்ன வளர்க்க போறா, எந்த உம்மா எப்படிப்பட்ட ஒரு தாய், அதைத்தான் பார்க்க போறான். எந்த உம்மா வெள்ள என்று யாரும் சொல்ல போறதில்லை. இந்த வாலிபர்களை எடுத்து தனிய ஒரு கவுன்சிலிங் செஞ்சா, உளவியல் ரீதியாக அவர்களுடைய தனிய பேசினா, அவங்க சொல்லுவாங்க அவங்களோட வாப்ப உமா அவங்களுக்கு சரி அநியாயத்து. வீட்டுல இருக்கிற நாய்க்கும் பூனைக்கும் தின்ன போடுவது போலத்தான் எங்களுடைய புள்ளைக்கு நாங்க தின்ன போடுறோம். மிக அன்பாக சொல்லுகின்றேன், வாலிபர்களை குறை சொல்லாதீர்கள், வாலிபர்களை குறை கூறாதீர்கள். அவர்கள் வளர்க்கப்படவில்லை, அவர்களுக்கு தந்த பெற்றோரிடமிருந்து அன்பு கிடைக்கவில்லை. இது இரண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை நண்பர்களுக்கு, மூணாவது இருக்கிற பிரச்சனை வாலிபர்களுக்கு கூட்டாளிமார், நண்பர்களுடைய பிரச்சனை. எந்த மாண்ட கூட்டாளி யாரு? என்ற மகன் கூட்டாளி யாரு? பெற்றோர்களே கொஞ்சம் யோசியுங்கள். எங்கட ஊர்ல நான் தெளிவாக சொல்றேன், எங்கட ஊர்ல ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை யாரு தெரியுமா? அந்த குழந்தை பாப்பா ஒரு கொலைக்காரன். அவன் கொலை செய்துவிட்டு அவன் ஜெயில் இருக்கிறான். அவன் புள்ளத்தான் இந்த மாப்பிட இந்த மகண்ட கூட்டாளி. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த கொலையினுடைய வாசம் உங்களோட புள்ளேட முகத்தில் இருக்கும். நீங்க வட்டி தாங்க இல்ல, நீங்க வட்டி தாங்க இல்ல, ஆனா வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் செய்த ஒருவருடைய குழந்தை தான் இந்த மகண்ட கூட்டாளியா? அந்த வட்டியினுடைய வாசம் உங்களோட மகண்ட முகத்தில் இருக்கும். இது ஹதீஸ், இது இது ஹதீஸ். இது ஏந்த புள்ள யாருமே கூட்டாதே. அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி. ஒரு மனிதனுடைய மார்க்கம் அவனுடைய கூட்டாளிய மார்க்கம், பாப்பட மார்க்கம் அல்ல, பாப்பட மார்க்கம் அல்ல, கூட்டாளிய மார்க்கம். இது நபியுடைய வார்த்தை. நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களோட கூட்டாளி யார் என்று சொல்லு. கூட்டாளி யாரு? அஞ்சாம் ஆண்டு தானே, அஞ்சாம் ஆண்டிலையும் உள்ளத்தில் எத்தனையோ வகையான குரோதங்கள், எத்தனையோ வகையான பண்பாட்டு வீழ்ச்சியான பண்புகள் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதிகிறேன். மகந்த கூட்டாளி யாரு? எந்த மகந்த கூட்டாளி யாரு? அன்புக்குரிய நண்பர்களே, இது எங்கட வாலிபர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அவங்க கூட்டாளி யாரும் இருக்கிறாரு? சில சந்தர்ப்பங்கள்ல மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள், ஏத்திஸ், அதாவது மார்க்க பின்னல் இல்லாதவர்கள், இதனுடைய விளைவுகள் என்ன? அனைத்துக்கு மேலால் இருக்கிற பிரச்சனை தான் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பம், டெக்னாலஜி. ஆரம்பத்தில் சொன்ன சமூக வலைத்தளங்கள் எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு திறக்கு, என்னோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை கச்சுறுத்தல். இவைகள் அனைத்தையும் மிகைத்து நாங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றிருந்தால் மிக அன்பாக சொல்லுகின்றேன், ஒன்றுபடுங்கள். உளமாக்களே, புத்திஜீவிகளே, பாடசாலை நிர்வாகிகளே, பாடசாலை பழையமான சங்கங்களே, வெறுமனே கதைகள் மட்டும், வட்டமேசை மாநாடுகள் மட்டும் பிரயோஜனத்தை கொண்டு வர மாட்டாது. கொண்டு வாருங்கள், செயல் திட்டத்தை செயல்படுத்துங்கள், அமல்படுத்துங்கள். நான் இப்படித்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், மிக அன்பாக சொல்லி முடிக்கிறேன். நாட்டினுடைய இறைமையை பாதுகாருங்கள், நாட்டினுடைய இறைமையை பாதுகாருங்கள். கட்சி அரசியலை விட்டு வெளியே வாருங்கள். கட்சி அரசியல் இந்த சமூகத்துக்கு எந்த லாபத்தையும் கொண்டு வர மாட்டாது. நாங்கள் பிரிந்தது போதும், நாங்கள் பிரிந்திருப்பது போதும். இந்த நாட்டில் 10% தான் நாங்கள், நாங்கள் 90% அல்ல, நாங்கள் 10%. நாட்டு மொத்த ஜனத்தொகையில் முஸ்லீம்களுடைய தொகை 10%. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் எத்தனை மதுகள் இருக்குது? சாஹி மதுகம் இருக்கிறது, ஹனவி மதுகம் இருக்கிறது, ஹம்பலி மதுகம் என்றாங்க, மாலிக்கின்றாங்க, சூபின்றாங்க, சாஹின்றாங்க. சுபஹானல்லாஹ். இது ஒரு பக்கம். மறுபக்கத்தில் போனா தரீக்காக்கள், எத்தனை தரீக்கா இருக்கிறது? சாதிரியா தரீக்கா, காதிரியா தரீக்கா, நக்ஷபந்தியா தரீக்கா. அன்புக்குரிய சகோதரனே, ஒரு பக்கத்தில் தரீக்காக்கள், மறுபக்கத்தில் போனா ஜமாத்துகள், எத்தனை ஜமாத் இருக்குது? அந்த ஜமாத், இந்த ஜமாத், அந்த தொழுகை, இந்த அமைப்பு. சுபஹானல்லாஹ். இன்னொரு அண்ண ஜமாத்துகள், இன்னொரு அண்ண மதுகபுகள், இன்னொரு அண்ண தரீக்காக்கள். நான் கேட்கிறேன், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்வது யாருல தெரியுமா? இந்த 10% முஸ்லீம்கள். நாங்க 90% மறந்துட்டோம். எங்களோட ஜமாத்தும், எங்களோட இஸ்துமாவும், எங்களோட ஒன்றுகூடலும், எங்களோட அமைப்பும், எங்களோட ஹைமாவும், எங்களோட கலந்துரையாடலும், எங்களோட அத்துணையும் இந்த நாட்டில் வாழக்கூடிய 10% மக்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்கிறது. அந்த 90% மக்களுக்கு யார் இஸ்லாத்தை சொல்லுவது? அவர்களை முஸ்லீம்களாக்க வேண்டாம், அவர்களை முஸ்லீம்களாக்க வேண்டாம். அது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது, அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவது யாரு? கலிமாவை சொல்லுவது யாரு? அல்லாஹ்வை சொல்லுவது யாரு? நாங்க இந்த நாட்டில சுமார் 40 வருடங்களாக என்ன செஞ்சிருக்கிறோம் யோசிக்க பார்ப்போம். என்ன செஞ்சோம்? 40 வருடம் 4 தசார்த்தங்களாக எங்களுக்கு இடையில நாங்க ஜமாத்து ஜமாத்தாக மதகவ ரீதியாக தரீக்கா ரீதியாக பார்ட்டி பொலிட்டிக்ஸ் ரீதியாக சண்டை பிடித்த தவிர வேற ஒன்றுமே செஞ்சிருந்த மதரசாக்களும் பிளவுபட்டு பாடசாலைகளும் பிளவுபட்டு ஹஜ்ஜி டவர்ஸ் அதுவும் பிளவுபட்டு சுபஹானல்லாஹ் எதுல தான் ஒத்துமையாக இருக்கின்றோம்? எதுல தான் ஒத்துமையாக இருக்கின்றோம்? ஒரு சகன் உட்கார்ந்து 6 பேர் சாப்பிடுவது மட்டும் ஒத்துமை? மிக அன்பாக சொல்லுகின்றேன், உங்களுக்கு இடையில் இருக்கிற கருத்து முரண்பாடு அது ஆரோக்கியமானதாக இருந்து கொண்டு இருக்கட்டும், ஆரோக்கியமானதாக இருக்கட்டும். மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த நாட்டில் வாழக்கூடிய 90% மக்களுக்கு தூய்மையான இஸ்லாத்தை எட்டி வைக்கிற கடமை ஏண்ட உங்களோட கடமை, ஏண்ட உங்களோட பொறுப்பு. அந்த பொறுப்பை நானும் நீங்களும் செய்ய வேண்டும். அதற்குரிய தருணம் வந்துவிட்டது, அதற்குரிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது. யாருக்கும் சொல்ல இயலாது எனக்கு மசூரா கிடைக்க இல்லைன்னு சொல்லி. தொழுகைக்கு மசூரா கேட்க தேவையில்ல, நோபு பிடிக்க மசூரா கேட்க தேவையில்ல, மார்க்கத்தை சொல்றதுக்கு மசூரா தேவை உங்களுக்கு. சொல்லுங்கள், நாகரிகமாக சொல்லுங்கள், முறையாக சொல்லுங்கள், அறிவுபூர்வமாக சொல்லுங்கள், விஞ்ஞானபூர்வமாக சொல்லுங்கள், அன்பாட்டோட சொல்லுங்கள், அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தீனை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தௌஃபீக் செய்வானாக, உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வாயாக, எங்களை கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ், எங்களை கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ், அலை நிமிந்து வாழ வைப்பாயாக, எங்களை கொச்சப்படுத்தினாத யா அல்லாஹ், நகரிய சரிகளாக வாழ வைப்பாயாக, நாங்கள் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்கின்றோம் யா அல்லாஹ். وآخر دعوانا على الحمد لله رب العالمين. قل للكون
وقل السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام عليكم. كم فيك سرورا وسلاما وطمئنا.